அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் மரியம் மைக்கேல். அந்தரங்கத்திற்கான உரிமை அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வரவேற்றுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு டெல்லியில் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்த தீர்ப்பு ஆதார் விவகாரம் பற்றி எதையும் குறிப்பிடவில்லை என்று கூறியுள்ளார். அந்தரங்கத்திற்கான உரிமை விவகாரத்தை மட்டுமே உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாநிலங்களவையில் தனிநபர் உரிமை பாதுகாப்பு தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வலியுறுத்திய அதே அம்சங்களை பிரதிபலிக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு உள்ளது என்று ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டார். அணுசக்தியை பயன்படுத்தி சர்வதேச எல்லைகளை திருத்தி அமைக்க ரஷ்யா முயற்சிக்கிறது என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலர் ஜிம் மேட்டிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனின் சுதந்திர நாளில் பேசிய போது, ரஷ்யா கையெழுத்திட்டுள்ள சர்வதேச உடன்படிக்கைகளை மதிக்க தவறியுள்ளது என்று தெரிவித்த அவர், அவற்றுக்கு காரணமான செயல்பாடுகளில் இருந்து ரஷ்யா திரும்பாவிட்டால் தடைகள் தொடரும் என்று எச்சரித்திருக்கிறார்.
Unfortunately, Russia is not adhering to the letter, much less to spirit of these international commitments. The US and our allies
ரஷ்யாவின் செயல்பாடுகளில் கிரைமியாவை இணைத்தது, உக்ரைனின் கிழக்கு பகுதியில் தீவிரவாதிகளுக்கு ரஷ்யாவின் ஆதரவு ஆகியவை அடங்கும். உக்ரைனின் தலைநகரான கீவுக்கு கனரக ஆயுதங்களை அனுப்புவது பற்றி ஆய்வு செய்து வருவதாக மேட்டிஸ் கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ராஜீவ்காந்தி சிறை வழக்கில் தண்டிக்கப்பட்டு தற்போது சிறையில் இருக்கும் பேரறிவாளனுக்கு தமிழக அரசு 30 நாட்கள் சிறை விடுப்பு அளித்து உத்தரவிட்டுள்ளது. அவர் எந்த நேரமும் சிறையிலிருந்து விடுவிக்கப்படலாம் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட வழக்கில் தற்போது 7 பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பேரறிவாளனின் உடல்நிலையை கருத்தில் கொண்டும், உடல்நலமின்றி அவதிப்படும் அவரது தந்தையாரை பார்ப்பதற்காகவும் சில நாட்கள் சிறை விடுப்பு அளிக்க வேண்டுமென அவரது தாயார் அற்புதம்மாள் கோரி வந்தார். கடந்த வாரம் கடோலினியாவில் நடைபெற்ற தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் 4 பேரை நிபந்தனை அடிப்படையில் விடுவிக்க ஸ்பெயின் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. பெரும்பாலான சந்தேக நபர்கள் வாழ்ந்து வந்த ரியோல் நகரில் கால் எல் காரிஃப் இணைய மையம் ஒன்றை நடத்தி வந்தார். இவரது குழுவில் இருந்த 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 4 பேர் கொலை மற்றும் தீவிரவாத குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பல அடையாள முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் குண்டுவெடிப்புகளை நடத்தி பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக மாட்ரிட் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஸ்வீடன் பெண் பத்திரிகையாளர் கொலையில் சந்தேக நபராக இருக்கும் கண்டுபிடிப்பாளர் பீட்டர் மட்சென்னுக்கு எதிராக டென்மார்க் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கொலை குற்றம் சுமத்தப் போவதாக தெரிவித்துள்ளனர். மட்சென் ஒரு நீர்மூழ்கியில் இந்த பத்திரிகையாளரை கடலுக்குள் அழைத்து சென்ற பிறகு கிம் வாலின் உடல் அடையாளம் தெரியாத நிலையில் டென்மார்க் கடற்கரையோரத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அந்த நீர்மூழ்கியிலிருந்து இரத்தக்கரைகளை கண்டறிந்துள்ளதாகவும், இந்த கண்டுபிடிப்பாளர் கொலை செய்தபோது சிதறிய இரத்தமாக அது இருக்கலாம் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கிம்வாலை கொலை செய்யவில்லை என்று மாட்சன் மறுத்து வருகிறார். வங்கதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற டாக்கா பல்கலைக்கழகத்தில் தங்கி படிக்கும் மாணவிகளை அநாகரிகமான உடைகளை அணிவதை தடுக்குமாறு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று அப்பல்கலைக்கழகத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சால்வார்களுடன் டி ஷர்ட் அணிவதை தடுக்க வேண்டும் என்று அந்த பல்கலைக்கழகத்தின் மாணவிகள் விடுதியின் தகவல் பலகையில் ஒட்டப்பட்டிருந்த அறிக்கைக்கு சமூக வலைதளத்தில் பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. சில மாணவர்கள் இதை வளாகத்தை தலிபான் மயமாக்குதல் என்று கூறியிருந்தனர். இந்த அறிக்கையை ஒட்டியதை அதிகாரிகள் மறுத்துள்ளனர். ஆனால் பொதுவிடங்களில் பெண்கள் கண்ணியமான உடை அணிய வேண்டும் என்று கூறும் அறிக்கையை அதற்கு பதில் மாற்றியுள்ளனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தங்களுடைய ஊதியம் மற்றும் பராமரிப்பு படிகளை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கென்னிய அதிபர் உஹுரு கென்யாட்டோ விமர்சித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு பணிபுரிய வேண்டும், அவர்களிடமிருந்து சம்பாதிப்பதற்கு அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகனம் மற்றும் பிற பராமரிப்பு படிகளையும் நீக்குவதோடு அவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 900 முதல் $6,000 வரை குறைக்கப் போவதாக ஊதிய ஆணையம் கடந்த மாதம் அறிவித்திருந்தது. ஸ்பெயின் நாட்டு அதிகாரிகள் விடுத்த எச்சரிக்கையை அடுத்து ஒரு ராக் இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நெதர்லாந்தின் தெற்கு பகுதியில் உள்ள மாகாணமான ஃப்ரான்ஃபர்ட்டில் கைது செய்யப்பட்ட 22 வயது நபரை அந்நாட்டு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த இசைக்குழுவின் பெயரால் கோபம் பெற்றுள்ள இஸ்லாமியர்களிலிருந்து அடிக்கடி செய்திகள் வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.